வழியால் வாருங்கள். இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களினுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடும் நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதினஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி பொய்யூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், பொய்யூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் திருவருணையூர் உடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே, சமாதி சேந்தனரம்மை காக்கவே பத்ரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நாங்கள் இன்றைய சத்சங்கத்தை எனது குருவான சுவாமிராம் ஐயா அவர்களின் அற்புதமான புத்தகம், அதாவது கிரியா யோகத்தின் அகப்பார்வை என்ற புத்தகத்தில் இருந்து சில கருத்துக்களை எடுத்து ஆராய்வோம் என்றிருக்கின்றேன். அவருடைய புத்தகத்தில் இருந்து ரெண்டு சத்சங்கங்கள் நாங்கள் பல தகவல்களை பார்த்திருக்கின்றோம். அதில் முதலாவதாக அவர் இந்த கிரியா யோகம் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதன் பின்னர் இந்த சக்கரத்தின் உருவாக்கம், அதாவது எங்களுடைய ஆறு சக்கரத்தை பற்றிய சில தகவல்கள் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இந்த சக்கரத்தினால் இந்த உடலில் ஏற்படும் நோய்களை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தந்திருந்தார். என்ன மாதிரி இந்த ஜெனட்டிக் என்று சொல்லப்படும் பிறப்பினால் வரப்படும் நோய்கள் என்ன மாதிரி உடலுக்கு வருகின்றது என்பதை விளக்கியிருந்தார். அதை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து ஆத்மாவை பற்றி, ஆத்ம ஈடேற்றத்தை பற்றி சிறிய விளக்கம் கொடுத்திருந்தார். அதை பற்றியும் பார்த்தோம். அதை தொடர்ந்து பஞ்சபூதங்களை பற்றி விளக்கியிருந்தார். பஞ்சபூதங்களும் உடலின் சேர்க்கையை பற்றியும், அதன் பிறகு ஐந்து வித சரீரத்துக்குரிய கிரியா பாபாஜியின் பஞ்சாங்க யோகத்தை பற்றி விளக்கம் கொடுத்து, அதில் முதலாவது சரீரமான தேக உடலுக்குரிய பயிற்சியின் விளக்கங்களை கொடுத்து, இந்த கிரியா யோகத்தில் உணவு பழக்க வழக்கம், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் எவ்வளவு முக்கியமானது என்ற தகவலையும் கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து கடைசி சத்சங்கத்தில் அவருடைய புத்தகத்தில் இருந்து எங்களுடைய மூச்சு பயிற்சி, அதாவது குண்டலினி பிராணயாம பயிற்சியின் முக்கியத்துவமும், அந்த பயிற்சிகள் எவ்வளவு தூரம் சரியாக செய்ய வேண்டும் என்ற தகவலையும் பார்த்தோம். அது அந்த அடிப்படையில் எங்களுடைய உடலில் ஓடும் மூன்று நாடிகள், மூன்று மூச்சு காற்றுக்களை பற்றியும் விரிவாக பார்த்தோம். இன்று நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், அவருடைய புத்தகத்தில் இருந்து அடுத்த தகவலான சக்கரங்களின் இயக்கத்தை பார்க்க போகின்றோம். அதாவது எங்களுடைய உடலில் எங்களுடைய ஸ்பைனல் கோட் என்று சொல்லுவோம், எங்களுடைய முள்ளந்தண்டில் சூட்சும நிலையில் இந்த ஆறு சக்கரங்கள் அமைந்திருக்கின்றன. ஆறு சக்கரங்கள் ஆவன மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. இந்த ஆறு சக்கரங்களும் உடலில் எங்கு ஓரளவு இருக்கின்றது என்பது எங்களுடைய சாதகர்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சாதனை செய்யும் போது இந்த சக்கரங்களை நோக்கி அந்த இடங்கள் ஓரளவு தெரிந்தால்தான் உங்களுடைய தியானத்தை, உங்களுடைய சாதன பயிற்சியை சக்கரங்களுக்கு, சக்கரங்களின் அசைவுகளையா அல்லது சக்கரங்களை வைத்து செய்ய வேண்டும் என்றாலோ அந்த லொக்கேஷன் என்று சொல்லப்படும் அந்த இடங்கள் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். அவை சூட்சுமமாகத்தான் எங்களுடைய உடலில் அமைந்திருக்கின்றது. அதை குரு விளக்குகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த சூட்சுமத்தில் இருக்கும் சக்கரங்கள் இயக்கத்தை பற்றி இப்போது இங்கு அவர் சொன்ன வசனங்களை அப்படியே உங்களுக்கு வாசித்து அதற்குரிய விளக்கத்தையும் சொல்லுகின்றேன். நம் உடலில் உள்ளே இருக்கின்ற 6 சக்கரங்களும் ஒரு அச்சினையும் ஆரங்களையும் கொண்டுள்ள ஒரு சக்கரத்தை ஒத்திருக்கின்றன. அச்சினை என்று சொல்லுகின்றார், ஆரங்களை என்று சொல்லுகின்றார். அது தமிழ் சொல்லு. அதாவது எங்களுடைய சக்கரங்களாகிய இந்த 6 ஆதார சக்கரங்களும் உடலில் அமைந்திருக்கின்றது. 7வது சக்கரமாகிய சகசேரம் தலைக்கு மேலே இருக்கின்றது பிரபஞ்சத்தில். ஆகவே இந்த 6 சக்கரங்கள் உடல் அமைப்பில் அமைந்த சக்கரங்கள் என்ற பெயர் வந்ததுக்கு காரணமே அந்த 6 சக்கரங்களும் சக்கர வடிவில்தான் அமைந்திருக்கின்றது. சூட்சும தேகத்தில் கண்ணுக்கு தெரியாத மாதிரி, அதாவது சக்கரங்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக நான் சொல்லுவதென்றால் துவிச்சக்கர வண்டி சில்லில் போட்டப்பட்டிருக்கும் சக்கரம் எல்லாரும் கண்ணினால் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில். அதான் சக்கரம் என்று சொல்வது. பல்லு பல்லாக இருக்கும் ஒரு வட்டத்தை சுற்றி, அதான் சக்கரம் என்று தமிழில் ஒரு பெயர். ஆகவே எங்களுடைய சக்கரங்களும் கிட்டத்தட்ட அந்த வடிவில் தான் அமைந்திருக்கின்றன. அந்த சக்கரங்களை ஒரு ஒரு சைக்கிளில் பார்ப்பீர்களாக இருந்தால், துவிச்சக்கர வண்டியில் அந்த சக்கரங்களை பூட்டுவதற்கு ஒரு ரொட் ஒன்று இருக்கும். ரொட் என்று சொல்வது என்னவென்றால் அந்த சக்கரங்களுக்கு மத்தியில் ஒரு இரும்பு கம்பியோ அல்லது இரும்பு துண்டொன்றோ போட்டிருக்கும். அதை சுற்றித்தான் அந்த சக்கரம் இயங்கிக் கொண்டிருக்கும். அதே போல்தான் எங்களுடைய உடம்பிலும் எல்லா சக்கரங்களும் அமைந்த விதம் அச்சாணி என்று அவர் சொல்லுகின்றார். அச்சினை என்று அச்சாணியும் ஆரங்களும் என்று சொல்லுகின்றார். அதாவது சக்கர வடிவில் இது அமைந்திருக்கின்றது. எங்களுடைய முதுகுத்தண்டில் சூட்சும தேகத்தில் அமைந்திருக்கின்றது. மறந்து விடாதீர்கள். இதை எம்ஆர்ஐ மூலமாகவோ ஸ்கட் ஸ்கேன் மூலமாகவோ பார்க்க முடியாது. விஞ்ஞானத்தால் பார்க்க முடியாத நிலைதான் எங்களுடைய மனித உடலில் அமைந்திருக்கும் சக்கரங்கள். ஆகவேதான் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ச்சி பெற்றாலும் சில விடயங்களை விஞ்ஞானத்தினால் உருவாக்க முடியாது, அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆகவேதான் எங்களுடைய உடலில் வரும் பல நோய்களை குரு சொல்லியிருக்கின்றார் சுவாமிராம் அவர்கள். நாங்கள் எங்களுடைய உடலில் எங்களுடைய தேக உடலுக்கு நாங்கள் வைத்தியம் செய்து அந்த நோய்களுக்கு விடை காண்கின்றோமே தவிர எங்களுடைய விஞ்ஞானத்தை வைத்து, ஆனால் அந்த வருத்தம் தேக உடலில்தான் நிச்சயமாக எல்லா வருத்தங்களும் அமைய வேண்டும் என்பது அல்ல. இந்த 5 உடல் உறைகள் எங்களுடைய உடலில் இருப்பதால் சுவாமி ராம் அவர்களுடைய அவருடைய திறமையே அதுதான். இந்த 5 உறைகள் இருப்பதால் இந்த ஒரு வருத்தம் வந்து விட்டதென்றால் அந்த வருத்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அந்த வருத்தத்திற்கு உரிய மூல காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இப்போ இந்த காலத்தில் இருக்கும் வைத்தியர்கள் விஞ்ஞான முறையில், அவர்கள் படித்தது பிழை என்று நான் சொல்லவில்லை, அவர்கள் வைத்திய விஞ்ஞானத்தில் அந்த புத்தக படிப்பை வைத்து ஒரு வருத்தம் வந்து விட்டால் அதற்கு உடலில் காணப்படும் அறிகுறிகளை வைத்து அந்த புத்தக படிப்பு மூலம் இப்படி இப்படியான அறிகுறிகள் வந்தால் உடலுக்கு என்ன வருத்தம் வந்திருக்கின்றது என்பதை அவர்கள் விளக்கி அதற்குரிய வைத்திய முறைகளையும் செய்து அதற்குரிய மருந்துகளையும் கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த மருந்து அந்த வைத்திய முறைகள் எல்லாம் தேக உடம்பில் இருக்கும் வைத்தியத்தை சுகமாக்குமே தவிர அதைவிட இருக்கும் 4 சூட்சும உடம்புகளான சுவாசம், மனம், அறிவு, ஆத்மா, இந்த 4 இடங்களில் இருக்கும் வருத்தங்களை அந்த விஞ்ஞானத்தால் சுகமாக்க முடியாது. ஏனென்றால் அது சூட்சுமமாக அமைந்திருக்கின்றது. அதற்கென்று சொல்லி ஒரு ஒரு வைத்திய முறையை நீங்கள் பரிந்துரைக்கவோ அல்லது நீங்கள் அதற்கென்று சொல்லி ஒரு மருந்தை கொடுக்கவோ முடியாது. ஏனென்றால் அது கண்ணுக்கே புலப்படாது. ஆகவே அந்த நிலைக்கு எங்களுடைய விஞ்ஞானம் இன்று போகவில்லை என்பது எங்களுடைய குருவின் ஆணித்தரமான வசனங்கள் அவருடைய புத்தகத்தில் பொதிந்திருக்கின்றது. அதற்காக அவர் விஞ்ஞானம் இல்லை என்று சொல்லவில்லை. விஞ்ஞானம் இருக்கின்றது. விஞ்ஞானம் கூட மெஞ்ஞானத்தில் ஒரு பகுதி வரைக்கும் தான் செல்லலாமே தவிர முடிவுக்கு போக முடியாது என்பது அவருடைய கருத்து. அது உண்மைதான். அதைத்தான் இந்த புத்தகம் நன்றாக விளங்கப்படுத்துகின்றது. ஆகவே இந்த சக்கர அமைப்புகள் எல்லாம் உடலில் இருக்கின்றது. அதற்கு விஞ்ஞானம் பாயவில்லை, பாய முடியாது. ஏனென்றால் அது சூட்சுமமாக இருக்கின்றது. ஆகவே சூட்சும உடம்பில் வரும் வருத்தங்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், அல்லது சூட்சும உடலில் இருக்கும் என்ன விடயங்களை அறிய வேண்டுமென்றாலும் ஆக யோகம்தான் அதை அறியக்கூடியது. அதாவது யோகம் என்று ஏன் சொல்லுகின்றோம் என்றால், அதாவது ப்ராக்டிக்கலாய் நீங்கள் உங்களுடைய உடலுக்கு நீங்களே வைத்தியம் செய்யும் முறைதான் யோகம். அதை தேவ உடலுக்கு நீங்கள் 18 ஆசனங்களாகவும் கிரியா யோகத்தில், பாபாஜியின் அற்புதமான கிரியா யோகத்தில், சுவாச உடம்பிற்கு குண்டலினி பிராணாயாமமாகவும், தியான உடம்பான மன உடம்பிற்கு தியானம் மூலமாகவும், இன்டலெக்சுவல் பாடி என்று சொல்லும்படும் அறிவு உடம்புக்கு மந்திர பயிற்சி மூலமாகவும், இந்த நான்கையும் சேர்த்து செய்யும் போது ஆன்ம உடலுக்காக பக்தி மார்க்கத்திலும் உங்களுடைய சூட்சும உடல்களுக்கான பயிற்சியை நீங்கள் செய்கின்றீர்கள். அந்த பயிற்சியை விஞ்ஞான உலகத்தில் செய்ய முடியாது, அது யோக உலகத்தில் தான் செய்ய முடியும் என்பது என்னுடைய குருவின் கருத்தும் என்னுடைய நம்பிக்கையும் ஆகும். ஆகவே நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் என்ன யோசித்து என்ன அறிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால், நாங்கள் எவ்வளவுதான் விஞ்ஞானத்தில் பல விடயங்களை பயின்றாலும் செய்தாலும் உள்நோக்கி போகும்போது அங்கு விஞ்ஞானம் செல்ல முடியாது. அதேபோல்தான் ஏதாவது பிரச்சனை உங்களுடைய மூல ஆதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி மூல ஆதாரத்தில் ஏதாவது ஒரு சிறு தடங்கல்கள் வந்துவிட்டதென்றால் உங்களுடைய உடலில் எந்த விஞ்ஞானமும் அதை ஊடுருவ முடியாது. ஏனென்றால் அதை குரு சொல்லுவார், கருவறை என்று. தாயின் உடலில் குழந்தை உற்பத்தியாகும் போது அந்த கருவறையில் இருக்கின்றது. அந்த மூலாதார சக்கரம் அந்த குழந்தைக்கு இருக்கின்றது, பிறக்கும் குழந்தைக்கு. அதே போல் எங்களுக்கும் மூலாதார சக்கரம் இருக்கின்றது. அங்குதான் எங்களுடைய குண்டலினி சக்தி வீற்றிருக்கின்றது, ஆன்மா. அந்த இடத்தை ஒரு வழிப்பாதை என்று குரு சொல்லுவார். ஒரு வழிப்பாதை என்றால் அந்த குண்டலினி சக்தி இருக்கும் மூலாதாரத்தை நீங்கள் விஞ்ஞான முறையில் அணுக முடியாததற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த மூலாதாரத்திற்கு ஒரு வழிப்பாதை என்று சொல்லுவார். அதாவது அந்த மூலாதாரத்தை விஞ்ஞானத்தால் எட்டி பிடிக்க முடிந்தாலும் அது டூ வே ஸ்ட்ரீட் இல்லை. விஞ்ஞான உலகத்தில் எதற்கு மருத்துவம் செய்வதென்றாலும் உங்களுக்கு டூ வே ஸ்ட்ரீட் என்று சொல்லுவார். ரெண்டு வழிப்பாதை இருந்தால்தான் விஞ்ஞானம் ஊடுருவ முடியுமே தவிர ஒரு வழிப்பாதையில் விஞ்ஞானம் செல்ல முடியாது. சென்றால் திரும்பி வருவதற்கு அதற்கு வழி தெரியாது. ஆகவேதான் இந்த சூட்சுமமான மூலாதார சக்கரத்தில், அதாவது குண்டலினி சக்தி வீற்றிருக்கும் இடத்தில், ஆன்மா வீற்றிருக்கும் இடத்திற்கு விஞ்ஞானம் செல்ல முடியாது என்று அவருடைய கருத்தை அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இப்படியான அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றது. ஆதலால் தான் இந்த இன்றைய விஞ்ஞானம், இன்றைய மருத்துவம் அந்த நிலைக்கு போக முடியாது. ஆதலால் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற சித்த வைத்தியர்கள் அல்லது எங்களுடைய குருமார்கள் போன்ற சுவாமி ராம் யோகி ராமையா அவர்கள் இந்த இடத்திற்கெல்லாம் யோக பயிற்சியினால், யோக சிகிச்சையினால் அந்த இடங்களை சென்றடைந்து துன்ப நோய்களினால் துன்பப்படும் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்நாளில் பல சிகிச்சைகளை செய்து வெற்றி கண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நிலையில் சிகிச்சை செய்வதற்கு இந்த உலகத்தில் பலர் இல்லை. முக்கியமாக கிரியா யோகத்தில் கூட இந்த காலகட்டத்தில் என்னுடைய குருவுக்கு பிறகு அந்த நிலையில் ஒருவரும் இல்லை என்பது என்னுடைய அறிவுக்கு தெரிந்த விடயம். ஆதலால்தான் நான் என்று சொல்வது எங்களுடைய கிரியா குடும்பத்தில் இருக்கும் குருமார்கள் எல்லோரும் மக்களுக்கு என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த யோகத்தை நீங்கள் முறையாக செய்வீர்களாக இருந்தால், இந்த கிரியா யோகத்தை அந்த பயிற்சியை 30 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் செய்து கொண்டு வருவீர்களாக இருந்தால், இந்த பயிற்சி மூலம் உங்களுடைய சாதனையை கூட்டுவதன் மூலம் இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களை இணைத்து கொள்ளுவீர்கள். ஒரு 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 நேரத்தில் ஒரு சித்தி மூலம் அந்த சாதனையில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி மூலம் அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் இணைத்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய உடல் அதாவது ஆத்மா பரமாத்மாவுடன் இணையும் ஒரு நிலைக்கு இருப்பீர்கள். அந்த நிலையில் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு உடலுக்கு தேவையான யோக சிகிச்சைகளை எல்லாம் பிராண சக்தி என்று பிரபஞ்ச சக்தியில் இருந்து தேவையான சக்திகளை பெற்று நீங்களே உங்களுடைய நோய்களை குணமாக்கும் செல்ஃப் ஹீலிங் என்று சொல்லுவோம் அந்த நிலைக்கு உங்களை உயர்த்த முடியும். ஆகவே நீங்கள் ஒருவரையும் நம்பி இருக்காமல் நீங்களே உங்களுடைய தேகத்திற்கு, சூட்சும தேகத்திற்கு அப்படியான பிரபஞ்ச சக்தியை உங்களுடைய உடலுக்குள் கொணர்ந்து, அந்த பிரபஞ்ச சக்தி மூலம் செல்ஃப் ஹீலிங் என்று சொல்லும் முறைப்படி உங்களுடைய உடலில் இருக்கும் சூட்சும தேக வருத்தங்கள், தூள தேக வருத்தங்களுக்கு நீங்களே வைத்தியம் செய்யும் ஒரு நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஆகவேதான் இந்த கிரியா யோகம் என்பது அற்புதமான யோகம். அந்த யோகத்தில் சுவாமி ராம் யோகி ராமையா அவர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய பாதையில் எங்களை குருவாக, எங்களுக்கு குருவாக இருந்து பயிற்சித்தவர்கள். அவர்களுடைய அற்புதமான செயல்முறைகள், அவர்களுடைய பயிற்சியின் சித்தியால் கிடைத்த செயல்முறைகளில் பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். அதேபோல் நாங்களே எங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நோய்களிலிருந்து நாங்கள் இந்த பயிற்சியை செய்து கொண்டு வரும்போது, இது ஆன்ம ஈடேற்றத்திற்கு மட்டுமல்லாது எங்களுடைய நோய்களை நாங்களே குணப்படுத்தும் ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு வர முடியும். அது எட்ட முடியாத விடயமல்ல, எல்லோராலும் எட்டக்கூடிய விடயம். அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது, உங்களுடைய பயிற்சியை நீங்கள் வரும்போது நான் உங்களுடன் தொடர்பில் தான் இருப்பேன். அந்த நிலைக்கு வரும்போது அதற்கு தேவையான மேலதிக விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனால் அந்த நிலையை நீங்கள் எட்டும் வரையும் அந்த விடயங்கள் உங்களுக்கு செயல்படுத்தப்பட முடியாது. ஆகவே நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் தனி ஆன்ம ஈடேற்றத்தை பிற்காலத்தில் நீங்கள் எடுப்பது மாத்திரமல்ல, இந்த பிறப்பிலோ அல்லது அடுத்தடுத்த பிறப்புகளிலோ, ஆனால் உங்களுடைய உடலை என்ன மாதிரி நீங்கள் சிகிச்சை மூலம், யோக சிகிச்சை மூலம் பேணி பாதுகாக்கலாம், என்ன மாதிரி உங்களுடைய சூட்சும உடல்களை பாதுகாக்கலாம் என்றதற்கெல்லாம் இந்த கிரியா யோகத்தில் வழிவகைகள் உண்டு. நான் அதில் திறமை பெற்றவன் அல்ல, ஆனால் என்னுடைய குரு சொல்லித்தந்த சில விடயங்கள் எனக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு அந்தந்த நிலைக்கு வரும்போது அந்தந்த மாணவர்களுக்கு என்னால் முடிந்தளவு அதை அறிய தருவேன். ஆகவே இந்த புத்தகத்தில் இனி மிகுதியை சொன்னதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். முதலாவதாக இந்த நாடி, நாடி என்பது சொல்லுகின்றோம், நாடி பிடித்தல் என்று. அதை முன்பும் ஒரு முறை ஏதோ ஒரு சத்சங்கத்தில் பேசியிருக்கின்றேன். இருப்பினும் குருவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டது மாதிரி அதை இன்னொரு முறை பார்த்து விடுவோம். இந்த விஞ்ஞான உலகத்தில் இருக்கும் மருத்துவத்திற்கும் சித்த மருத்துவத்திற்கும் இருக்கும் வித்தியாசம், விஞ்ஞான உலகத்தில் இருக்கும் மருத்துவம் உங்களுடைய உடலில் ஏற்படும் அறிகுறிகளை வைத்து மாத்திரம் அந்த வருத்தத்தை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் முடிந்தளவு. இருப்பினும் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சூட்சும தேகத்தில் வரும் வருத்தங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தாலும் ஓரளவு ஒரு ஒரு ஊகிப்பின்படி அதற்கு வைத்தியம் செய்ய முடியாது. ஆனால் சித்த வைத்தியர்களோ, இப்படியான குருமார்களோ, உங்களுடைய நாடி என்று சொல்லப்படும் மூன்று நாடி, உங்களுடைய உடலில் ஓடும் நாடிகள் இருக்கின்றது. அந்த மூன்று நாடிகளையும் என்றால் மூன்று மூச்சுக்காற்று, இடகலை, சுழுமுனை, பின்கலை, இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களின் நிலைகளையும் உங்களுடைய நாடியை பிடித்து கைகளினால் எந்த நிலையில் அந்த நாடி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று அந்த நேரத்தில் பார்த்து, அந்த நேரத்தில் அந்த நாடி ஓடிக்கொண்டிருக்கும் சுவாச காற்றை வைத்து இது என்ன வருத்தமாக இருக்கலாம் என்று முதலில் கண்டுபிடித்து, அதன்பின் இந்த உடல் முழுக்க பஞ்சபூத சேர்க்கையால் ஆனது என்றதை பலமுறை பார்த்திருக்கின்றோம். இந்த உலகமும் பஞ்சபூத சேர்க்கையால் ஆனது, இயற்கை உடலும் பஞ்சபூத சேர்க்கையால் ஆனது. இந்த மூன்று நாடிகளிலும் எந்த நாடிகளில் அந்த நேரத்தில் அந்த உடலுக்கு நோய் உண்டோ அந்த நேரத்தில் இருக்கும் நாடிகளை இலகுவாக நாடி பிடிப்பதன் மூலம் கண்டுபிடித்து சித்த வைத்தியர்கள் பேர்ந்து அந்த நாடியில் இருக்கும் போது இந்த பஞ்சபூத சேர்க்கை என்று சொல்லப்படும் ஐந்து பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அஞ்சு பஞ்சபூதங்களிலும் எந்த பஞ்சபூத சேர்க்கையால் இந்த வருத்தம் வந்திருக்கின்றது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த விஞ்ஞானத்திற்கும் மெஞ்ஞானத்துக்கும் இடையில் இருக்கும் விடயத்தை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், விஞ்ஞானத்தில் இருக்கும் விடயத்திற்கு உங்களுக்கு மருந்துகள் நீங்கள் எடுக்கின்றீர்கள். இந்த மருந்துகள் எல்லாம் ஒரு மருந்து அல்லது இரண்டு மருந்து என்று ஒரு சில மருந்துக்களைத்தான் உற்பத்தியாக்கி அந்த வருத்தங்களுக்கு ஒரு கொமனான மெடிசினாக கொடுக்கலாமே தவிர, ஒவ்வொரு உடலுக்கும் மருந்து விஞ்ஞானத்தால் கொடுக்க முடியாது. அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கென்று வைப்போம், ரைட். டயபெட்டிக்கு ஒரு அஞ்சு குடிசைகள் வைத்திருக்கலாம், ஐந்து விதமான குடிசைகள். அந்த டயபெட்டிக் தாக்கத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த குடிசையை வீதத்தில் மாத்திரம் பிரித்து இந்த டேப்லெட்டை எடுத்தால் இந்த அளவு டயபெட்டிக் இருக்கிறாக்களுக்கு உதவி செய்யும், இந்த டேப்லெட்டை எடுத்தால் மீடியத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யும், இந்த டேப்லெட்டை எடுத்தால் குறைவாக இருப்பவர்களுக்கு உதவி செய்யும், இன்சுலினை எடுத்தால் கூடியவர்களுக்கு உதவி செய்யும் என்று பிரித்து வைத்திருக்கலாம். அவ்வளவுதான் விஞ்ஞானத்தால் முடியும். ஆனால் மெஞ்ஞானத்தில் இந்த நாடி பிடிப்பதன் மூலம் இந்த செயற்கையை அவர்கள் நாடியில் கண்டுபிடித்து நாடியில் இருந்து 5 பூதங்களில் கை விரல்கள் மூலமாக எந்த பூதங்களின் செயற்கையில் இந்த நாடி வேலை செய்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய யோக சிகிச்சையை சித்த வைத்தியத்தில் வழங்கலாம். அதை விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு யோகம் பயின்றிருக்க வேண்டும், யோகத்தில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். இது ஏன் அப்படி இருக்கின்றதென்றால், விஞ்ஞானத்தில் ஒரே மருந்தை நாங்கள் விகித முறைப்படி அந்த வருத்தத்திற்கு கொடுக்கும் அளவுக்குத்தான் விஞ்ஞானம் முன்னேறி இருக்கின்றது. மெஞ்ஞானத்தில் அப்படி அல்ல. எங்களுடைய உடலின் பஞ்சபூத சேர்க்கை என்று நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, அதை ஒரு கலவை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிக்ஸ் சீமெண்ட்டை இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க, ரெண்டு வெப்பம் சீமெந்து குழைக்கிறீர்கள், அதற்கு கொஞ்சம் சீமெந்தை போடுவீர்கள். அறிந்தவர்களுக்காக சொல்லுகின்றேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மண்ணை போடுவீர்கள், அதுக்கு பிறகு கொஞ்சம் குருணி கல்லுகளை போடுவீர்கள், இதை பார்த்தவர்கள் ஊரில். அதற்கு பிறகு அதற்கு தண்ணி விடுவீர்கள், அதை குழைப்பீர்கள். அப்படி ஒரு 4 அல்லது 5 விஷயங்களை உள்ளுக்கை போட்டு குழைப்பீர்கள். குழைத்து விட்டு அந்த சீமெந்தை எடுத்து நீங்கள் ஊரில் வீடு கட்டுவதை பார்த்திருப்பீர்கள், அல்லது கட்டிடங்கள் கட்டுவதை பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு கலவை, ஒரு மிக்ஸை எடுத்து ஒவ்வொரு கலவையாக்கி அதை பயன்படுத்துவார்கள். அதே போல்தான் எங்களுடைய உடல்களும் பஞ்சபூதங்களால் ஆனது என்று சொல்லி நாங்கள் ஒரு சாதாரண பொதுவான விஷயமாக சொன்னாலும், ஒவ்வொரு தனிப்பட்ட உடல்களும் அந்த கலவை வித்தியாசமான கலவையால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய உடல் கலவை என்னுடைய மனைவியின் கலவை மாதிரி இருக்க முடியாது, என்னுடைய மகனின் கலவை மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆன்மாவினுடைய உடலும் இந்த பிறப்பில், ஓ எந்த பிறப்பில் நீங்கள் அந்த உடல் எடுக்கும் போதும், அந்த கலவை இறைவனால் கொடுக்கப்படும் அந்த கலவை இந்த 5 பூதங்களால் ஆனதே தவிர, அந்த 5 பூதங்களிலும் எவ்வளவு ஆகாயம், எவ்வளவு நீர், எவ்வளவு மண், எவ்வளவு நெருப்பு, எவ்வளவு காற்று வீதம் அந்த உடலில் கலக்கப்பட்டிருக்கின்றது என்பது எல்லா உடல்களுக்கும் சமன் அல்ல. ஆதலால்தான் இந்த 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 கலவை சமநிலை என்றபடியால்தான் விஞ்ஞானத்தில் இந்த கலவை என்ன கலவை என்று கண்டுபிடிக்க முடியாதபடியால்தான் விஞ்ஞானத்தில் கொடுக்கப்படும் மருந்துக்கள் எல்லாம் ஒரு கொமனான மெடிசினாகவே இருக்கின்றது. அந்தந்த வருத்தத்துக்குரிய மெடிசின் இருக்கின்றன. ஆனால் அந்த வருத்தத்துக்குள் டைவர்ட் பண்ணி அந்த வருத்தத்துக்கே இன்னும் 3-4 விதமான மெடிசின் என்று அவர்களால் கொடுக்க முடியாது. அதற்குரிய காரணம் என்னென்றால், அந்த டயக்னோஸ்ட் என்று சொல்லப்படும் அதை கண்டுபிடிக்கும் முறை விஞ்ஞானத்தில் இல்லை. பஞ்சபூத கலவையை கண்டுபிடிக்கும் முறை விஞ்ஞானத்தில் இல்லை. ஆகவே இந்த எங்களுடைய உடல் இந்த பஞ்சபூத சேர்க்கையில் சேர்ந்திருக்கின்றபடியால் அந்த வீதத்தை கண்டுபிடிக்கும் திறன், அந்த நாடியில் அந்த பஞ்சபூத சேர்க்கையில் அந்த நோய்க்கு எந்த பஞ்சபூத சேர்க்கை அதில் அகப்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் நாடி பிடிக்க தெரிய வேண்டும். நாடி பிடிப்பது மாத்திரமல்ல, அந்த நாடியில் எந்தெந்த பூதங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் என்பதை சித்த வைத்தியர்கள் கண்டுபிடிப்பதன் மூலம் அந்த நோய்க்கு, அது உள்நோய் சூட்சுமமான நோயாக இருந்தாலும் சரி, தேக உடலாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மருந்து, அவர்களுடைய சிகிச்சை விஞ்ஞானத்தை விட நன்றாக அமைந்து விஞ்ஞானத்தால் எட்ட முடியாத ஒரு நிலையை மெஞ்ஞானமாகிய யோகம் எட்டுகின்றது என்பதை எங்களுடைய குரு பல இடங்களில் வலியுறுத்தி இருக்கின்றார். அவருடைய வலியுறுத்தல், அவருடைய போதனைகளை முந்தி நான் கேட்ட ஞாபகத்தில் இந்த சத்சங்கத்தை நடத்தி கொண்டு போகின்றேன். அடுத்ததாக, அது உங்களுக்கு விளங்கிவிட்டதென்றால், அடுத்தது அவர் சொல்லுகின்றார் இந்த 6 சக்கரங்களும், இந்த 6 சக்கரங்களும் கீழே மூலாதாரத்திலிருந்து சகசாரம் ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் மேலே 6 ஆதாரங்களாக இருக்கின்றன. இந்த 6 சக்கரங்களிலேயும் இந்த சக்கரம் என்று சொல்லப்படும் சொல்லுக்கு உங்களுக்கு விளக்கம் தந்திருந்தேன். மூலாதார சக்கரத்தில் பெரல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தாமரை இதழ்கள் என்று தமிழில் சொல்லுவார்கள், மூலாதாரத்துக்கு உரிய இதழ்கள் நான்கு. ஸோ மூலாதார சக்கரத்தை நான்கு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் என்று தமிழில் சொல்லுவோம், அல்லது ஃபோர் பெடல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை அட்சரங்கள் என்று சொல்லுவோம். அதாவது மூலாதார இதெல்லாம் உங்களுடைய ஒரு அறிவுக்காகத்தான் சொல்லி தருகின்றனே தவிர நீங்கள் உள்வாங்கக்கூடிய அளவு உள்வாங்குங்கள். ஏனென்றால் இது இஸ் அ சயின்டிஃபிக் ரீசன் ஆஃப் கிரியா யோகா. சயின்டிஃபிக்காக குரு சொன்ன சில முறைகளை, சுவாமி ராம் அவர்களும் யோகி ராமையா அவர்களும் சொன்ன முறைகளை கலந்து உங்களுடன் பேசி கொண்டிருக்கின்றேன். ஸோ ஆகவே இந்த மூலாதார சக்கரத்திற்கு நான்கு இதழ்கள் ஒன்று, நான்கு அச்சரங்கள். அதை தொடர்ந்து மேலே அடுத்ததாக இருக்கிற சக்கரம் சுவாசிஸ்தான சக்கரம், அதற்கு ஆறு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் என்று தமிழில் சொல்லுவோம். ஆறு இதழ்கள் கொண்டது அச்சரங்கள், அது சுவாசிஸ்தானம். அதுக்கு மேலே மணிப்பூர சக்கரத்துக்கு போவீர்களாக இருந்தால் அது பத்து அச்சரங்களை கொண்ட ஒரு சக்கரமாக தொழிற்படுகின்றது. அதற்கு மேல் இருக்கும் அநாகத சக்கரத்துக்கு போவீர்களாக இருந்தால் அது பன்னிரண்டு அச்சரங்கள் கொண்ட ஒரு சக்கரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மேல் இருக்கும் விசுத்தி சக்கரத்துக்கு போவீர்களாக இருந்தால் அது பதினாறு சக்கரங்கள் கொண்ட ஒரு இதழ்கள் கொண்ட ஒரு சக்கரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மேலே இருக்கும் கடைசியாக இருக்கும் ஆறாவது ஆதாரமான உடலில் இருக்கும் ஆக்ஞா சக்கரத்துக்கு போவீர்களாக இருந்தால் அது மூன்று யங்லின் சாரி அச்சரங்கள் என்று சொல்வோம், மூன்று அச்சரங்களை கொன்ற ஒரு சக்கரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அச்சரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டி பார்த்தால் நாலு, நாலில் இருந்து ஆறு, ஆறில் இருந்து பத்து, பத்தில் இருந்து பன்னிரெண்டு, பன்னிரெண்டில் இருந்து பதினாறு, பதினாறில் இருந்து மூன்று என்று இந்த ஆறு ஆதார சக்கரங்களுக்கும் இந்த அச்சரங்களை கூட்டி பார்த்தால் அது ஐம்பத்தொன்றாக வருகின்றது. ஆகவே எங்களுடைய உடலில் இருக்கும் சக்கரங்கள் எல்லாம் ஐம்பத்தொரு அச்சரங்களை கொன்றது என்று குரு தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். ஸோ இந்த ஐம்பத்தொரு அச்சரங்களை கொன்ற சக்கரங்களில் ஒரே ஒரு அதிசயமான விஷயம் இருக்கின்றது. ஆதலால் தான் இந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானத்திற்குள் போக முடியாது என்று சொன்ன கருத்துக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கின்றது. இந்த சக்கரங்கள் என்று சொல்வது நீங்கள் துவிச்சக்கர வண்டியில் பார்ப்பீர்களாக இருந்தால் அது சுற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்றால் சக்கரங்கள் என்றாலே சுழற்சிக்கு பயன்படப்படும் ஒரு பொருள். அதே போல்தான் எங்களுடைய உடல்களிலும் இந்த ஆறு சக்கரங்களிலும் எங்களுடைய உடலின் மூன்று சுவாச காற்றுகளையும் நாங்கள் குண்டலினி பிராணயாமம் என்ற முறையில் இந்த இந்த சக்கரங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் மூன்று நாடிகளாலும் நாங்கள் உயர்த்தும் போது இந்த சக்கரங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன. அந்த சுவாச காற்று பயிற்சி மூலமாக இடக்கலை மூலமாக இடது பக்கமும் வலது சுவாசமாகவும் ரெண்டு சுவாசங்களும் சேர்ந்து மாறி 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 வேலை செய்து அது சுழுமுனை மூலமாக அது மேல் நோக்கி சென்று சுழுமுனை காற்று மூலமாக எங்களுடைய குண்டலினி பயிற்சியில் சொல்லித்தரப்பட்ட விஷயத்தின்படி அது மேலே சென்று அது ஆக்ஞா சக்கரத்தை அடைந்து அங்கிருந்து சகசார சக்கரத்தை எட்டுவதுதான் கிரியா யோகத்தின் ஆன்ம ஈடேற்றம். ஆகவே இந்த சக்கர சுழற்சியல் பற்றி சிறிய விளக்கம் குரு தந்திருக்கின்றார் புத்தகத்தில். அந்த சுழற்சியை நீங்கள் பார்க்கும்போது சக்கரம் என்பது சுழற்சிக்குரிய பொருள் என்று உங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே அது உலகத்தில் இருக்கும் சக்கரம், எங்களுடைய உடலில் இருக்கும் சக்கரம், எங்களுடைய ஆறு ஆதாரங்களிலேயும் இருக்கும் சக்கரம். அந்த சக்கர சுழற்சியில் நீங்கள் மூலாதார சக்கர சுழற்சி இடது பக்கமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அதாவது கவுண்டர் கிளாக் வாய்ஸ், மணிக்கூட்டு திசை என்று இல்லாமல் மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில்தான் மூலாதார சக்கரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது மனித உடல்களில். இதெல்லாம் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அதற்கு மேலே இருக்கும் மற்ற ஐந்து சக்கரங்களும் கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது மணிக்கூட்டு திசையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுடைய மனதில் கிளாக் வைஸ் என்று சொல்வது மணிக்கூட்டு திசையில் எப்போவும் உங்களுடைய மணிக்கூடு ஓடுவது போல் வலது புறமாகவே சுற்றி கொண்டு வரும். மனதில் யோசிச்சு பாருங்கள். ஆகவே எங்களுடைய அஞ்சு சக்கரங்களும் மூலாதாரத்தை விட மீதியாக இருக்கும் அஞ்சு சக்கரங்களும் மணிக்கூட்டு திசையில் உலகத்துக்கேற்ற சுழற்சியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகமே மணிக்கூட்டு திசையில் தான் இயங்குகின்றது. அதை எத்தனை பேர் யோசித்து பார்த்தீர்களோ தெரியவில்லை. ஏனென்றால் இந்த உலக இயற்கை மணிக்கூடு இயற்கை எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும் கோள்கள், பூமியாக இருக்கலாம், கிரகங்களாக இருக்கலாம், எல்லாம் கிளாக் வைஸாக தான் இயங்குகின்றது. ஒன்றும் கவுண்டர் கிளாக் வைஸாக இயங்க முடியாது. ஏனென்றால் கிளாக் வைஸ் தான் இயக்கத்திற்குரிய சுழற்சி முறை. ஆனால் எங்களுடைய உடலில் இருக்கும் மூலாதார சக்கரம் மாத்திரம் கவுண்டர் கிளாக் வைஸாய்த்தான் இயங்குகின்றது. அது ஒரு அற்புதமான விடயம். அது அந்த கவுண்டர் கிளாக் வைஸாக இயங்குவதற்குரிய காரணத்தால் தான் விஞ்ஞானம் அதற்குள் புக முடியாது என்பதும் எங்களுடைய குருவின் ஒரு கருத்து. ஆகவே மிச்ச 5 ஆதாரங்கள் ஆகிய 5 சக்கரங்களும் கிளாக் வைஸாக இயங்குகின்றது மணிக்கூட்டு திசையில். மூலாதாரம் மாத்திரம் சூட்சும உடம்பில் எல்லா இந்த இயக்கங்களும் நடைபெறுகின்றது. மூலாதார சக்கரம் மாத்திரம் கவுண்டர் கிளாக் வைஸாக இயங்குகின்றது. ஆதலால் தான் இந்த இந்த ஒரு தகவல் குரு கொடுத்திருக்கின்றார். இந்த ஜெனட்டிக் இன்பேலன்ஸை வைத்து, மரபணு பிரச்சனைகளை வைத்து குழந்தை பிள்ளைகள், நானும் இந்த தகவலை ஒரு நேரத்தில் ஒரு சத்சங்கத்தில் சொல்லி இருக்கின்றேன், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கின்றதா தெரியாது. குழந்தை பிள்ளைகள் தங்களை சுற்றி விளையாடும் போது, சுற்றி என்று சொல்வது அம்புலி மாமா விளையாட்டு என்று சொல்லி கைகள் ரெண்டையும் நீட்டிக்கொண்டு அவர்கள் சுழண்டு வருவார்கள். பேர்ந்து இறுதியாக தலை சுற்றி கீழே விழுவார்கள். இதை நாங்களும் விளையாடி இருக்கின்றோம் எங்களுடைய சிறு பிராயத்தில். குழந்தைகளும் உங்களுடைய வீட்டில் விளையாடுகின்றது, உங்களுடைய பேரப்பிள்ளைகளும் விளையாடுகின்றது. இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் அந்த சுழற்சியை செய்யும் போது சாதாரணமாக மணிக்கூட்டு திசையில் தான் சுத்துவார்கள். அதை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தின் இனிமேல். ஆனால் சில பிள்ளைகள் மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில் சுத்துவார்கள். அது அவர்களுக்கு நேச்சுரலாக வருகின்றது. ஏனென்றால் அப்படியான பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு இன்பேலன்ஸ் குழந்தையாக இருப்பார்கள். அதாவது ஏதோ ஒரு உடலில் அவர்களுக்கு அந்த இயக்கங்கள் சரியாக அமையாத பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்படியான பிள்ளைகள் தான் அப்படி சுற்றி விளையாடும் போது கவுண்டர் கிளாக் வைஸில் தங்களை சுற்றுவார்கள். ஆகவே நீங்கள் ஒரு பொது இடத்தில் இப்படி சுற்றி விளையாடுபவர்களை பார்க்கும்போது யாராவது கவுண்டர் கிளாக் வைஸை சுற்றினார்கள் என்றால் உங்களுக்கு யோகா கிரியா யோகம் பயின்றவர்களுக்கு தெரிய வேண்டும், இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கின்றது, இது சாதாரண பிள்ளையாக இல்லை, அதைத்தான் மரபணு பிரச்சனை என்று குரு சொல்லுவார். ஆகவே சில நேரம் அந்த மரபணு பிரச்சனை இல்லாமலே சிலர் வேணுமென்றே இடதுபுறமாக சுற்றலாம் ஒரு சிலர். ஆகவே நீங்கள் இப்படி சுற்றி விளையாடும் பிள்ளைகளை, அது உங்களுடைய பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அங்கேயாவது பார்த்தீர்கள் என்றால் அவர்களிடம் சென்று மற்ற பக்கம் சுற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்வது மிகவும் சாலச் சிறந்தது. ஏனென்றால் இந்த கவுண்டர் கிளாக் வைஸாக நீங்கள் பிள்ளைகளை சுற்ற விட்டீர்கள் என்றால் என்ன நடக்கும் என்றால் அவர்களுடைய சக்கர சுழற்சிகள் மாறிவிடும். சூட்சும உடம்பு இமீடியட்டாக மாறிவிட்டதென்றால் அவர்களுடைய செயல்முறைப்பாடுகள் எல்லாம் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு எல்லாம் சரியாக இயங்காது. அந்த நேரம்தான் அவர்கள் ஹைப்பராயிருப்பார்கள், ஓடித்திரிவார்கள். அது உங்களுக்கு ஏனென்று விளங்காது. இது என்னடா, என்னுடைய பிள்ளை ஒழுங்காகத்தானே இருந்தான், இப்போ 2-3 நாளாக ஹைப்பராயிருக்கிறான் என்று தாய் தப்பன் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதுக்குரிய காரணம் என்னென்றால் அவர்களுடைய சக்கர சுழற்சியை அவர்கள் எதிர்மறையாக செய்திருக்கின்ற சக்கர சுழற்சியிலே உடலின் சுழற்சியை அவர்கள் எதிர்மறையாக செய்யும் போது அதை அது சக்கர சுழற்சிக்கு ஏற்றவாறு அந்த உடல் சுற்றாத போனதால் தேக உடல் அந்த சூட்சும உடலில் இருக்கும் சக்கர சுழற்சிகள் எல்லாம் குழப்பப்படுகின்றன. ஆகவே இயற்கையாக தந்த சக்கர சுழற்சி சொன்ன முறைப்படி கடவுள் படைத்ததன்படி நடக்குமாக இருந்தால் அந்த உடல் தேக ஆரோக்கியத்துடன் இருக்கும். அதற்கு எதிர்மறையாக இந்த உடல் இயக்கத்தை நாங்கள் செய்வதால் அந்த சக்கர சுழற்சிகளில் கோளாறுகள் ஏற்படுவதால் அந்த சக்கர சுழற்சி அதை திரும்பவும் பழைய நிலைக்கு வருவதற்கு சில காலங்கள் எடுக்கும். ஆதலால்தான் சக்கர சுழற்சியை நீங்கள் அவதானமாக பார்க்க வேண்டும் சிறு பிள்ளைகள் விளையாடும் போது. ஏனென்றால் அதை நீங்கள் அந்த இடத்தில் நிற்பாட்டி அவர்களை மணிக்கூட்டு திசையில் சுற்ற பழக்குவீர்களாக இருந்தால் அவர்களுடைய சக்கர சுழற்சி மாறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. இதை குரு தத்துவரூபமாக சொல்லியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அப்படி சக்கரங்கள் குழப்பப்பட்ட குழந்தைகளுக்கு யோக சிகிச்சை மூலம் அந்த சக்கரங்களை மீண்டும் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி ஹீலிங் என்ற முறையில் யோக சிகிச்சை முறையில் அதை செய்திருக்கின்றார் அப்படியான ஹைப்பர் கிட்ஸுக்கு. ஆகவே இது தனிய குழந்தைகளுக்கு மாத்திரம் பொருந்தும் என்று அல்ல, உங்களுக்கு கூட பொருந்தும். ஹலோ, உங்களுக்கு கூட பொருந்தும். ஏனென்றால் நீங்கள் எந்த விஷயங்களை செய்தாலும் நீங்கள் எந்த விஷயங்களை செய்தாலும் நீங்கள் மணிக்கூட்டு திசையில்தான் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு பார்ப்பீர்களாக இருந்தால், சூரிய நமஸ்காரத்தை பார்ப்பீர்களாக இருந்தால், நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யும் போதும் நான் நீங்கள் மெதுவாக வலது புறமாக சுழன்று வாருங்கள் என்று தான் சொல்லுவேன். ஏன் நீங்கள் இடது புறமாக சுழற முடியாதா? அதாவது நீங்கள் உலக இயக்கத்திற்கே எதிராக போவது தான் எதிர்திசை சுற்றல். ஆதலால் தான் கடிகாரங்களும் மணிக்கூட்டு திசையிலேயே ஓடுகின்றன, உலக இயக்கமும் மணிக்கூட்டு திசையிலேயே ஓடுகின்றன. மணிக்கூட்டு திசையில் எல்லா விடயங்களும் இடம்பெற வேண்டும். அதற்கு எதிர்திசையில் நீங்கள் எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுடைய உடலை மாத்திரமல்ல இயற்கையையும் பாதிக்கும் என்ற தகவலை இன்று சுவாமி ராம் அவர்களின் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு கொணர்ந்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து எங்களுடைய கேள்வி பதில்களுக்கு பாபாஜியின் உதவியுடன் விடை காண செல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.